இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று, மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நிகழ்ச்சியில நம்ம பேசினது உங்களுக்கு நினைவிருக்கோம்னா, ஒரு பயங்கரமான உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளை சுற்றி, அதாவது இந்த பூமியில நடந்துட்டு இருக்க விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதுல ரொம்ப சந்தோஷமான நல்ல விஷயம் என்னன்னா, எல்லா மாற்றங்களுமே வந்து ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து நம்ம இதை பத்தி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, வரப்போற காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எப்பவும் போல நம்ம கூட இருக்காங்க பிரம்மகுமாரி சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். இப்ப போன நிகழ்ச்சியில வந்து ரொம்ப பயங்கரமான உண்மைகளை பத்தி எல்லாம் வந்து நீங்க எங்களுக்கு விளக்கி சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த பூமியில இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி எல்லாம் நம்ம பேசணும். உலகமே வந்து அழிய போகுது அப்படின்னு ஒரு அச்சமும் ஒரு ஒரு பயமும் வந்து இருந்துட்டே இருந்தது எங்களுக்குள்ள. ஆனா நீங்க பேசினது வந்து கொஞ்சம் ஆறுதலாவும் இருந்தது, மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் இருந்தது. ஏன்னா இந்த பூமி அழிய போவதில்ல, ஆனா மாற்றம் ஏற்பட போகுது. என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, அந்த வரப்போகிற நேரம் காலம் அப்படின்றது எப்படி இருக்க போகுது, அதை பத்தி நீங்க சொல்லுங்களேன்.
காலம் அப்படின்றது வந்து எப்படி முன்னேறுகிறது, காலத்தினுடைய மூவ்மெண்ட் என்ன அப்படின்றத நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். காலம் அப்படின்னா என்னன்னா, சம்பவங்களின் தொகுப்பு, தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்களினுடைய தொகுப்புன்னு சொல்லலாம். இரண்டு சம்பவங்களுக்கு மத்தியில நமக்கு ஏற்படுகிற அந்த அனுபவத்தை தான் காலம் அப்படின்னு நாம சொல்றோம். காலம் அப்படின்றது சக்கரம், காலம் என்பது சுழன்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு நாம சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது எது சுழன்று கொண்டே இருக்கிறதோ, எது சக்கரம் மாதிரி போயிட்டே இருக்கோ, அதுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. காலம் என்பது சக்கரம் அப்படின்ற ஒரு தெளிவு வரும்பொழுது, நேற்று என்ன நடந்தது, இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நாளை என்ன நடக்க போகிறது அப்படின்றது நமக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இப்போ பேசிக் யூனிட் ஆஃப் டைம், ஒரு நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு நாள் என்பது எப்படி சுழலுகிறது, காலை, மதியம், மாலை, இரவு, அதுக்கப்புறமா மறுபடியும் இரவுக்கு அப்புறமா காலை, மீண்டும் மதியம், மாலை, இரவு. சோ இப்படியே தான் சுழண்டு கொண்டே இருக்கிறது. இது வந்து ஒரு நாளினுடைய சுழற்சி. கொஞ்சம் பெரிய அளவுல பார்க்கும் பொழுது ஸ்பிரிங், சம்மர், ஆட்டம், வின்டர் அப்படின்னு காலங்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. இதுவும் ஒரு சைக்கிள் மாதிரி. நமக்கு வந்து இந்த வின்டருக்கு அப்புறமா, பனி காலத்துக்கு அப்புறமா என்ன ஆகுமோ, என்ன வருமோ அப்படின்ற கேள்வியே கிடையாது. இப்போ இரவு வந்துடுச்சு, இரவுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்ற கேள்வியும் நமக்கு எழுவது கிடையாது. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆட்டோமேட்டிக்கா தானாகவே இரவுக்கு அப்புறமா காலை என்பதுதான். காலம் என்பது ரொம்ப அக்யூரேட்டா, ஒரு சரியான ஒரு ஒழுங்கு முறையில போயிட்டே இருக்கு. அது சக்கரம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு. அதனால அதே காலங்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இப்ப பலவிதமான கருத்துக்கள் நிலவி இருக்கிறது. இந்த உலகம் ஏதோ ஒரு காலகட்டத்துல உருவானது, ஏதோ ஒரு காலகட்டத்துல முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு.
அப்ப அறிவியல்ல வந்து இந்த பிக் பேங் தியரியில சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் சரியில்லையா?
நாம வந்து அது தவறு சரி அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அறிவியல் அப்படின்னு நாம எடுத்துக்கும் போது, இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ், தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சின் தான் அறிவியலை நாம சொல்றோம். விஞ்ஞான ரீதியா நாம பார்க்கும் பொழுது, ஒரு காலகட்டத்துல இந்த உலகம் வந்து தட்டைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பலவித ஆராய்ச்சிகளினுடைய அடிப்படையில மீண்டும் இந்த உலகம் தட்டை இல்லை, இந்த உலகம் உருண்டை அப்படின்னு சொல்றாங்க. சோ காலத்துக்கு காலம் அந்த கருத்துக்கள் மாறிக்கொண்டே இருக்கும். விஞ்ஞான ரீதியாக செய்யப்படும் ஆராய்ச்சிகள் என்பது நின்று விடுவதில்லை, அது வந்து கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம காலத்தை வந்து ஒரு சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கால சக்கரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன அர்த்தம்னா, காலம் என்பது சுழன்று கொண்டே இருக்கிறது, அந்த சக்கரம் என்பது சுழன்று கொண்டே இருக்கிறது அப்படின்றதுதான் அர்த்தம். இப்போ சமீப காலத்துல 2002 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை சார்ந்த இரண்டு விஞ்ஞானிகள் இந்த பிக்பேங் தியரியை பற்றிய கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலம் என்பது நிரந்தரமானது, ஆரம்பமோ முடிவோ இல்லாதது, டைம் இஸ் சைக்ளிக் அண்ட் எட்டர்னல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதனுடைய அடிப்படையில நாம பார்க்கும் பொழுது காலம் என்பது ஒரு சக்கரமாக சுழண்டு கொண்டே இருக்குது அப்படின்னா, அந்த காலத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் கூட நிச்சயம் சக்கரத்தை போல மீண்டும் மீண்டும் சுற்றி வந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த உலகம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த உலகம் காலத்தின் அடிப்படையில் சென்று கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்துல நடக்கிற அத்தனை சம்பவங்களும் கூட காலத்தினுடைய அடிப்படையில சக்கரத்தை போல சுழன்று வந்து கொண்டே இருக்கும்.
கடைசியில இதுக்கான விடை என்னன்னா, இந்த பூமி அப்படின்றது ஒருபோதும் உருவாக்கப்படவில்லை இல்லையா.
நாம உருவாக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு அழிய போகிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. சோ காலம் என்பது நிரந்தரமானது, ஆரம்பமோ முடிவோ இல்லை அப்படின்றப்போ இந்த உலகமும் உலகத்துல நடக்கிற சம்பவங்களும் கூட சக்கரம் போலதான் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தினுடைய நாடகம் அப்படின்னு நாம சொல்லும் பொழுது, இந்த உலக நாடகத்தினுடைய இயக்குனரா இருக்கிற அந்த மகாசக்தி பரமாத்மா என்பவர் இந்த உலகத்திலிருந்து விலகி இருக்காரு. அவருக்கு இந்த உலகத்தை பற்றியும் இந்த காலத்தை பற்றியுமான ஞானம் வந்து தெளிவாகவே தெரியும். இந்த சமயத்தில் பரமாத்மா வரும்பொழுது நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கால சக்கரம் என்பது எப்படி சுழன்று கொண்டிருக்கிறது, இந்த ஆத்மா அந்த காலகட்டத்தில் எப்படி நேற்று இருந்தது, இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி என்ன நடக்கப் போகிறது அப்படின்ற எல்லாவற்றையும் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்றாரு. விஞ்ஞான ரீதியா நாம பலவிதமான பரிசோதனைகளை செய்யற மாதிரி இதையும் ஆன்மீக ரீதியா ஒரு பரிசோதனை தான் நம்ம செஞ்சு பார்க்கணும். தியானம் வந்து நமக்கு இதுல உதவி செய்யுது.
இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இந்த சைக்கிள் பேட்டர்ன்ல ஆத்மாவும் வந்து அது கூடவே வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா.
தியானத்துல நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்முடைய மனசை வந்து ஸ்லோ டவுன் ஆக்குறோம். அதுல எண்ணங்களினுடைய ஓட்டத்தை கட்டுப்படுத்தி ஸ்லோ டவுன் செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நான் ஆத்மா, நான் ஒரு சக்தி, நான் என்னுடைய பயணத்தை நானே பரிசோதனை செய்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடந்த காலத்தினுடைய அந்த சம்பவங்களின் நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு வரதுக்கு முயற்சிக்கலாம். சோ அதேதான் நம்முடைய இது சுழற்சி அப்படின்னு சொல்றதுனால அதேதான் நம்முடைய எதிர்காலத்தினுடைய சம்பவங்களாகவும் நினைவுகளாகவும் இருக்கும்னு நாம சொல்லலாம். ஆத்மா அப்படின்றது சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு நிலையில நாம பார்க்கும் பொழுது இதை நாம புரிஞ்சுக்கலாம். அறிவியல் பூர்வமாக நாம வந்து ஒரு சில தியரீஸை வச்சு நாம இதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தெர்மோடைனமிக் லா அப்படின்ற விதியின் படி சக்தி என்பதற்கு ஆக்கமோ அழிவோ கிடையாது. நான் ஆத்மா, உருவாக்கப்படவோ அழிக்கப்படவோ இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது. இரண்டாவது விதி என்ன அப்படின்னா, அந்த உறைந்த நிலையில இருக்கக்கூடிய அசைவற்ற நிலையில இருக்கக்கூடிய அந்த சக்தி என்பது செயல்களில் வரும் பொழுது அதனுடைய சக்தியினுடைய நிலை என்பது உயர்ந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்த நிலைக்கு வரும் அப்படின்றதும் விதி. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி குறைந்த நிலைக்கு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஆர்டர்ட் ஸ்டேட், ஒழுங்கான நிலையில வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த சக்தி குறைய குறைய ஒழுங்கற்ற நிலைக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி ஒழுங்கற்ற நிலைக்கு சக்தி வந்து விட்டப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வெளியிலிருந்து ஏதாவது ஒரு சக்தி அதுல குறுக்கிட்டு மீண்டும் அந்த சக்தியை நிரப்பி அந்த ஒழுங்கற்ற நிலையிலிருந்து ஒழுங்கான நிலைக்கு கொண்டு போகும். இதுதான் வந்து விதி. இதை வந்து நம்ம லா ஆஃப் என்ட்ரோபி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதை வச்சு நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம். இதுல ஆத்மாக்கள் எல்லாமே வந்து எவ்வளவு எண்ணிக்கை இருக்கோ அவ்வளவேதான். ஆத்மா என்பது சக்தி, ஒரு எனர்ஜி அப்படின்றதனுடைய அடிப்படையில அதை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. சோ அந்த ஆத்மா பரந்தாமத்துல ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஒரு அசைவற்ற நிலையில, சக்தி நிறைந்த நிலையில இருந்தது. அந்த நிலையிலிருந்து இந்த உலகத்திற்கு வரும்பொழுது உடல் மூலமாக செயல்களை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது கைனட்டிக் எனர்ஜியா மூமெண்ட்ல வருது. செயல்களை செய்யும் பொழுது தானாகவே அந்த எனர்ஜியினுடைய லெவல், அந்த சக்தியினுடைய நிலை என்பது உயர்ந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்குது, நிறைந்த நிலையிலிருந்து குறைந்த நிலைக்கு வருகிறது, ஒரு ஒழுங்கான நிலையிலிருந்து ஒரு ஒழுங்கற்ற நிலைக்கு வந்துடுது. இப்ப உலகத்துல கூட நாம என்ன பாக்குறோம் அப்படின்னா, காலம் மாற மாற அதனுடைய நிலை கூட கீழ் நோக்கி வந்துட்டு இருக்குது. எனர்ஜி சக்தி என்பது இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஹையர் ஸ்டேட் டு லோயர் ஸ்டேட்னு நம்ம சொல்றோம். அதையே நம்முடைய ஆத்மா அப்படின்ற உணர்வுல பார்க்கும் பொழுது, ஆத்மா ஒரு காலகட்டத்துல சக்தி நிறைந்ததாக இருந்தது, செயல்களில் வரும்பொழுது செயல்களை செய்து செய்து தன்னுடைய சக்தி என்பது உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலைக்கு வந்துவிட்டது, ஒரு ஒழுங்கான நிலையிலிருந்து ஒரு ஒழுங்கற்ற நிலைக்கு, குழப்பமான நிலைக்கு இப்ப வந்துடுச்சு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இப்போ. மீண்டும் இந்த சக்தியை ஒழுங்கற்ற நிலையிலிருந்து ஒரு ஒழுங்கான நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, சக்தி இழந்த இந்த ஆத்மாக்களை ரீசார்ஜ் செய்யணும். அந்த ரீசார்ஜ் எப்படி நடக்குது அப்படின்னா, பரமாத்மா என்கிற அந்த சக்தி, மகாசக்தி, சக்தி இழந்த ஆத்மாக்களுக்கு சக்தியை கொடுக்கிறது. மீண்டும் அந்த ஆத்மாக்கள் ஒழுங்கற்ற நிலையிலிருந்து ஒழுங்கான நிலைக்கு போறாங்க, தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு போறாங்க.
இப்ப இந்த சக்திகள் எல்லாமே வந்து ஒரு முடிவு நிலைக்கு வந்துடுச்சு இல்லையா?
ஆமா, அதனாலதான் இவ்வளவு பாதிப்புகள். ஆத்மால சக்தி இல்ல, ஆத்மா ஒரு சமயத்துல மிக உயர்ந்த நிலையில இருந்தது. அந்த லா ஆஃப் என்ட்ரோபி படி, அந்த அதனுடைய விதிப்படி ஆத்மாவுடைய சக்தி என்பது இப்பொழுது மிகவும் தாழ்ந்த நிலைக்கு வந்துடுச்சு. அதனாலதான் உடல் ரீதியாக, மன ரீதியாக எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கு.
இப்போ இந்த ஆத்மா மட்டும்தான் வந்து சக்தி இழந்த நிலையில இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுற்றுப்புற சூழல்ல, இயற்கை வளங்கள்ல கூட வந்து அதோட சக்தியை வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டே தான் வருதுன்னு சொல்லணும்.
ஆத்மா எப்படி இருக்கோ, எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதோ, எவ்வளவு தூய்மையா இருக்கோ, அதனுடைய எதிரொலி தான் வந்து சுற்றுப்புற சூழ்நிலை என்பதை. இப்போ இந்த நிலைக்கு காரணம் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம தான் இல்லையா? ஆத்மால தூய்மை இருந்தப்போ நம்மை சுற்றி இருந்த அந்த சூழலும் தூய்மையாக இருந்தது. எப்போ ஆத்மால சக்தி இழந்த நிலையும் தாழ்ந்த நிலையும், சக்தியற்ற நிலையும் தூய்மையற்ற நிலையும் வந்திருக்கோ, அதே தான் சுற்றுப்புறத்திலையும் வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ முடிவுக்கு வந்துவிட்ட அந்த நிலையில நாம நிச்சயமா ரீசார்ஜ் என்பது செஞ்சே தீரணும். அந்த ரீசார்ஜ் செய்வது எப்படி அப்படின்னா, இந்த ஒரு க்ளோஸ்டு சிஸ்டத்துல இல்லாத வேறொரு சக்தியிடமிருந்து நாம ரீசார்ஜ் செய்ய வேண்டிய ஒரு நிலை. இப்ப ஆத்மா ரீசார்ஜ் ஆயிடுச்சு, ஆத்மா சக்தி வாய்ந்ததா ஆயிடுச்சு, தூய்மையானதா ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கிற சுற்றுப்புறமும் சூழலும் இயற்கையும் கூட தூய்மையானதா ஆயிடும். இப்போ ரீசார்ஜ் செய்வதற்கு அந்த சக்தி யாராக இருக்க முடியும்?
நிச்சயமா பரமாத்மா தான். ஏன்னா இப்ப நம்ம அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த ஆத்மாவுடைய சக்தி வந்து அது குறைஞ்சிட்டே வருது, அப்ப வேற ஒரு உயர்ந்த சக்தி வந்து அதுக்கு வந்து சக்தி, அந்த ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னா, அது நிச்சயமா நம்ம எல்லாருமே வந்து அந்த பரமாத்மா கிட்ட இருந்துதான் நம்ம சக்தியை வாங்கணும்.
கடவுள் அப்படின்னா எதற்காக நமக்கு வந்து கடவுள் எப்போ தேவைப்படுகிறார் அப்படின்னா, அமைதியற்ற நிலையில துக்கமாக இருக்கும் பொழுது, அந்த நேரத்துல நாம இறைவனை நினைக்கிறோம். அப்போதான் நமக்கு வந்து அந்த சக்தி என்பது தேவைப்படுகிறது. சக்தியற்ற நிலையில தான் பரமாத்மா நமக்கு வந்து உதவ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். பரமாத்மா ஏன் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் அப்படின்னா, அவர் உடல் எடுப்பதில்லை, பிறப்பு இறப்பு சக்கரத்திற்கு அப்பாற்பட்டவர். உடல் எடுக்காததுனால அவர் செயல்களிலும் வருவதில்லை. அவருடைய சக்தி என்பது எப்பொழுதுமே குறைவதில்லை. அப்படி இருக்கும் பட்சத்துல நாம அவரிடமிருந்து ரீசார்ஜ் செஞ்சுக்கிறோம். இவ்வளவு காலம் ஆத்மா மிக உயர்ந்த நிலையில இருக்கும் பொழுது, சக்தி வாய்ந்ததா இருக்கும் பொழுது தேவையில்லை. விதிப்படி அந்த ஆத்மாவே ஒரு தாழ்ந்த நிலைக்கு வந்துடுது. சக்தியற்ற நிலையில இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பரமாத்மாவினுடைய துணை என்பது தேவைப்படுது. அப்போதான் நாம ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும்.
இப்ப நீங்க நானு இப்படி ஒரு தனிப்பட்ட நபர்களா வந்து பரமாத்மா கிட்ட வந்து நம்ம அந்த தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட வந்து நமக்கு இழந்த சக்திகளை வந்து திருப்பி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க நான் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் மாறுறதால முழு உலகமே அதுல வந்து பயனடையும்னு சொல்றீங்களே, அது எப்படின்னு எனக்கு புரியல.
இப்போ காலம் மோசமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த காலத்தை இப்படி ஆக்குனவங்க யாரு? ஆத்மாக்கள் தான். சோ ஆத்மால சக்தி இருந்த காலத்துல, ஆத்மா தூய்மையாக இருந்த காலகட்டத்துல ஒரு மிகவும் உயர்ந்த நிலையில நாம இருந்தோம். அதுக்கு காரணம் ஆத்மால இருந்த அந்த தூய்மை தான். இப்போ ஆத்மால சக்தி குறைய குறைய அந்த தூய்மையும் குறைய குறைய இந்த காலகட்டமும் மோசமானதாக இருக்கிறது. ஏன்னா ஆத்மாக்களிடமிருந்து வெளிப்படும் உணர்வுகள் தான் இந்த காலகட்டத்தையே உருவாக்குது. இப்போ பரமாத்மா என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆத்மாக்களை சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றுகிறார். ஆத்மா தூய்மை அடைய அடைய சக்தி நிறைந்ததா ஆக ஆக மீண்டும் அந்த ஒரு காலம் என்பது வரும். நம்முடைய சாஸ்திரங்களும் சரி, வேதங்களும் சரி, பல தர்மங்களிலும் கூட சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்வர்கம் என்பது இருந்தது, கார்டன் ஆஃப் அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க, பாரடைஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஹெவன் சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு காலம் என்பது இருந்தது. ஸ்வர்கம் அப்படின்னா என்ன, பாரடைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய வாழுகின்ற அந்த முறையும் வாழுகின்ற நிலையும் அந்த காலகட்டமும் மிகவும் உயர்ந்ததாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருந்த ஒரு காலகட்டத்தை தான் நாம ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்றோம். அதை எல்லா தர்மங்களுமே இன்று நினைவு கூறுகிறது. அது மட்டும் இல்ல, காலத்தை சக்கரம் அப்படின்னு சொல்லுது. இப்ப காலம் என்பது சக்கரம் அப்படின்றப்போ, கடந்த காலத்துல இருந்த அந்த ஸ்வர்க்கம் என்பது நிச்சயமாக மீண்டும் வரும் அப்படின்றதை நாம புரிஞ்சுக்கலாம். எப்படி காலை மதியம் மாலை இரவு அப்படின்னு வருது, இரவுக்கு அப்புறமா நிச்சயமா காலை என்பதுதான் வருது, விடியல் என்பதுதான் ஏற்பட போகிறது. சோ காலம் சக்கரமாக சுழன்று கொண்டிருக்கும் பொழுது, கடந்த காலம் என்பது ஸ்வர்க்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ வருங்காலம் வரப்போகிற காலம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமா அதுவும் சொர்க்கமாகத்தான் இருக்கும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கலியுகம் அப்படின்னு சொல்றோம். கலியுகம் அப்படின்னா இருட்டு, கலியுகம் அப்படின்னா அமைதியற்ற நிலை, துக்ககரமான நிலை. இப்ப நடக்கிற இந்த காலகட்டம் என்பது கலிமுத்தி போச்சு, மிகவும் மோசமான ஒரு தாழ்ந்த நிலைக்கு வந்துடுச்சு அப்படின்னு கூட நாம சொல்றோம். இப்போ கால சக்கரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, எப்படி பருவ காலத்துல கூட அந்த நான்கு காலங்களையும் கடந்த பிறகு அதற்கப்புறம் என்ன அப்படின்ற கேள்வியே தேவையில்லை. ஆத்மா சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்ற பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறது. நாம இப்போ கலியுகத்தினுடைய முடிவுல இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்?
முடிவு ஏற்பட போகுதுன்னு,
அது முடிவு ஏற்பட போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஒரு புதிய காலத்தினுடைய ஆரம்பம் என்பது காத்திருக்கிறது அப்படின்னு நாம எடுத்துக்கலாம்.
அதாவது சத்தியுகம், இப்போ நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா, இப்போ நீங்க நான் இப்ப பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருமே வந்து இந்த நாலு யுகத்திலயும் வந்து தொடர்ந்து நம்ம அதுல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோமா?
ஆமா, ஆத்மா என்பது மிக உயர்ந்த நிலையில இருக்கும் பொழுது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்ற பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறது. பெரும்பான்மையான ஆத்மாக்கள் வந்து ஸ்வர்க்கம் அப்படின்றதை நினைவு கூறுகிறது. ஒரு காலகட்டத்துல மகிழ்ச்சியா இருந்ததுனாலதான் அதே மகிழ்ச்சி நமக்கு வேண்டும் என்று இயங்குகிறது. ஒரு சுகம் நிறைந்த வாழ்க்கையை நாம் அனுபவம் செய்திருக்கோம், அதனால மீண்டும் அதே ஒரு உலகம் வேண்டும், அப்படிப்பட்ட மகிழ்ச்சிகரமான நிலை வர வேண்டும் அப்படின்றத நாம நினைச்சு பாக்குறோம். சோ ஆத்மா அப்படின்றது தன்னுடைய பயணத்துல இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை அனுபவம் செஞ்சிருக்கிறதுனாலதான் அதே மாதிரி ஒரு காலகட்டம் என்பது மீண்டும் வர வேண்டும் அப்படின்னு இயங்குகிறது. இப்போ நாம பரந்தாமத்திலிருந்து இங்க வந்தோம், உடல் என்கிற அந்த ஆடையை போட்டுட்டு நாம இந்த உலகத்துல செயல்களை செய்ய ஆரம்பிச்சோம். சோ நம்முடைய விளையாட்டு என்பது ஆரம்பிச்சது. அந்த விளையாட்டு என்பது மிகவும் சுவாரஸ்யமாக தான் இருந்தது, நாம எல்லோருமே அதை மகிழ்ச்சிகரமாக என்ஜாய் செஞ்சோம். ஆனா இப்போ அந்த விளையாட்டினுடைய முடிவுல வந்துட்டோம். ஆத்மாக்கள் எல்லோருமே மிகவும் களைப்படைந்து விட்டார்கள். ஒரு பக்கம் வந்து சக்தியற்ற நிலை, இன்னொரு பக்கம் பலவிதமான பிரச்சனைகள். இப்போ இருக்கிற துக்கமும் அமைதியற்ற நிலையும் இருக்கிற நிலையை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, முக்தி வேண்டும், இந்த பிறப்பு இறப்பே வேண்டாம், இந்த உலகத்திலிருந்து போயிடணும், திரும்பவும் வீட்டுக்கு போயிடணும், ஆத்மலோகத்திற்கு போயிடணும், மோட்சம் வேணும் அப்படின்னு எல்லாம் கூட சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆத்மா களைப்படைந்து விட்டதுனால இந்த பிறவியே வேண்டாம், இந்த உலகமே வேண்டாம், இந்த விளையாட்டே வேண்டாம் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப பரந்தாமத்திலிருந்து ஆத்மாக்கள் கீழே இறங்கி வரும்பொழுது இந்த உலகத்துல வந்து குறைந்த ஆத்மாக்களே இருந்தாங்க. அந்த சொர்க்கம் அப்படின்ற ஒரு காலகட்டம், ஒரு நல்ல சூழ்நிலையில அவங்க இருந்தாங்க. அந்த ஆத்மாக்கள் மீண்டும் பிறவிகளை எடுத்து வந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல அவங்க அவங்களுடைய கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி மற்ற ஆத்மாக்களும் மேலிருந்து கீழே இறங்கி வந்துட்டே இருக்காங்க. அதனாலதான் இந்த மக்கள் தொகை என்பது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஒன்னு வந்து ஆல்ரெடி இந்த உலக நாடகத்துல நாடக மேடையில இருக்கிற ஆத்மாக்கள் மறுபிறவி எடுக்கிறாங்க, அதே தவிர புதிதாக ஆத்மாக்கள் கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. சோ இது கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. அதனால உலகத்தினுடைய மக்கள் தொகை பெருகி வருது. பல காலத்துக்கு முன்னாடி, வெறும் 150 வருடத்துக்கு முன்னாடி, இந்த உலகத்தினுடைய மக்கள் தொகை என்பது 100 கோடி தான் இருந்தது. ஆனா இன்றைக்கு மக்கள் தொகை என்பது 650 கோடிய தாண்டிடுச்சு. இப்போ இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை வளங்களும் அவ்வளவுதான், எவ்வளவு இருந்ததோ அவ்வளவுதான் இருக்கு. ஆனால் மக்கள் தொகை என்பது அதிகமாக அதிகமாக அனைவருக்கும் போதவில்லை. இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கிற சாப்பாடும் சரி மற்ற விஷயங்களும் சரி 4 பேருக்கு போதுமானதாக இருந்தது. ஆனா அதே வீட்டுல இன்னைக்கு 40 பேர் இருக்காங்க அப்படின்னா எதுவுமே போதாது. நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக மத்தவங்க தட்டில இருந்து நாம திருட ஆரம்பிப்போம், அவங்க கிட்ட இருந்து பிடுங்க ஆரம்பிப்போம், சண்டை வரும். இருக்கிற விஷயங்கள் அவ்வளவுதான், ஆனா இது எனக்கு மட்டுமே வேணும் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது மற்ற பிரச்சனைகள் என்பது உருவாகிறது.
இப்போ ஆரம்பத்துல இருக்கிற அந்த சத்யுகம், பொற்காலம் சொல்லக்கூடிய அந்த சத்யுகத்துல இருந்து நாம எல்லாரும் தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோமா?
நாம சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் அப்படின்ற அந்த 4 யுகங்கள்ல சத்யுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் ஒரு நல்ல ஒரு நிலையை, மிக உயர்ந்த நிலையை, ஒரு நல்ல ஒரு விளையாட்டை வந்து நாம அனுபவம் செஞ்சோம். இப்போ நாம அந்த காலகட்டத்தை எல்லாம் கடந்து மிகவும் களைப்பாக வந்துவிட்டோம்.
இப்ப முதல்ல 100 கோடி ஆத்மாக்கள் வாழ்ந்தது, இன்னைக்கு வந்து 650 கோடியா இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ இந்த இடைப்பட்டுல இருக்கல இந்த 550 கோடி ஆத்மாக்கள் வந்து எங்க இருந்தது? பரந்தாமத்துல இருந்ததா?
ஆமா, எப்போ தன்னுடைய ரோல் வருதோ அந்த சமயத்துல அந்த ஆத்மாக்கள் அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி கீழே வரும், தன்னுடைய ரோல்ஸ் பிளே பண்ணும். ஒரு முறை பரந்தாமத்துல இருந்து ஆத்மா கீழே இறங்கிச்சு அப்படின்னா சத்யுகத்துல இருந்து கலியுகம் வரை அந்த ஆத்மா இந்த மேடையில தான் இருக்கு, நடுவுல திரும்பி போறது கிடையாது.
இத்தனை காலம் இந்த விஷயங்கள் எல்லாம் இருட்டுல இருந்ததுன்னு சொல்லலாம், இன்னைக்குதான் இந்த விஷயங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் பெரிய ரகசியமா இருந்த விஷயங்கள் வந்து எல்லாமே இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு ஒரு நெகிழ்ச்சியாவும் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு சாதாரணமா வந்து யாருக்குமே தெரிஞ்சிட வாய்ப்பு இல்லை. எல்லா விஷயத்தையும் வந்து எங்களுக்கு பொறுமையா நீங்க எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இதோட நாங்க உங்களை விட்டுட போறதுல இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க, நம்ம சத்யுகத்துக்கு போக போறோம், ஒரு புதிய ஒரு அழகான உலகம் நமக்காக காத்துட்டு இருக்கு. முடிவை பத்தி நீங்க சொன்னாலும் இன்னொரு ஒரு தொடக்கம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா நாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கணும் மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சிக்காக. ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
இந்த முடிவை நினைச்சு யாருமே பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அடுத்ததா நாம போக இருக்கிற அந்த சத்யுகம், அந்த பொற்காலம், கோல்டன் ஏஜ், அந்த சொர்க்கம், அது எப்படி இருக்கும், அதுல யாரெல்லாம் போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலயோ இல்ல வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா அதை நீங்க எங்களுக்கு தொலைபேசி மூலமாவோ அல்லது இமெயில் முகவரிக்கு ஒரு இமெயில் அனுப்பலாம். இப்பொழுது விடைபெறுகிறோம், அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம், 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி